الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واغفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العليم கண்ணியத்துக்கும் சங்கைக்கும் உரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு மிகவும் குறுகிய கால வாழ்க்கையை தந்து அனுப்பி வைத்திருக்கிறார். துனியாவுடைய வாழ்க்கை இது அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. மௌத்துக்கு பின்னாலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் நிரந்தரமான ஒரு முடிவே இல்லாத ஆகிறத்துடைய ஒரு வாழ்க்கை எல்லாம் அமைத்து வைத்திருக்கிறார். துனியாவுடைய வாழ்க்கை அது உலகத்திலே வாழக்கூடிய இந்த காலம் மிக குறுகிய கால வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. மௌத்துக்கு பின்னாலே தான் ஒரு மனிதனுடைய உண்மையான ஆகரத்துடைய நீடுடி காலமான அந்த நிரந்தரமான வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மூச்சும் அது விலை மதிக்க முடியாததாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் அது விலை மதிக்க முடியாதது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கியாமத்துடைய நாளையிலே அவனுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் எப்படி கழித்தா என்பதாக அல்லாஹ் விசாரணை செய்வார். அர்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கயாமா, கயாமத்துடைய நாளையிலே ஒரு மனிதன், எந்த ஒரு மனிதனும் அவன் வைத்த காலை அவனால் நகர்த்த முடியாது. ஒவ்வொரு மனிதனும் அவன் வைத்த காலை அவனிடத்திலே நான்கு கேள்விகளை பற்றி கேட்கப்படும் வரையில் அதற்கு சரியான பதில் சொல்லாத வரையில் அவனால் அவன்ட வைத்த கால நகர்த்த முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுல முதலாவது கேள்வி, அன்உம்ரிஹி, ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாம் விலை மதிக்க முடியாத காலம் அவனுடைய ஆயுள், அவனுடைய வயதை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தார். உன்னுடைய காலத்தை, உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய வயதை, உன்னுடைய காலம், இந்த பெருமதியான காலத்தை எப்படி கழித்தாய் என்று ஒவ்வொரு மனிதனும் அவருடைய ஒவ்வொரு மூச்சு மூச்சாக எப்படி உன் வாழ்க்கையை கழித்தாய் என்று ஒவ்வொரு மனிதனும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அவருடைய கால நேரங்களை எப்படி கழித்தாய், அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே விருப்பமான காரியங்களிலே உன்னுடைய நேரத்தை கழித்தாயாம், அல்லது அவனுக்கு மாற்றமான பாவமான காரியங்களே அல்ல உன்ட மனது சொல்லக்கூடிய விதமாக நீ நடந்தாய் என்று அல்லாஹ் விசாரணை செய்வார். இரண்டாவதாக அந்த மனிதனிடத்திலே நீ ஒவ்வொரு சதம் சதமாக ஒவ்வொரு ரூபாய் ரூபாயாக நீ எப்படி உழைத்தாய், அதை எந்த வழியிலே நீ செலவு செய்தாய் என்று அல்லாஹ் விசாரணை செய்வார். அதன் பின்னால் அல்லாஹ்வுக்கு சுபஹான வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் தான் உடல் சுவார். உனக்குதான் மக்கள் எல்லாம் அவர்கள் நோயோடு வருத்தத்தோடு கஷ்டத்தோடு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கும் போது உன்னுடைய உடம்பை நீ எப்படியான கருமங்களிலே நீ வருத்தினாய், நல்ல அமல்களிலே உன்னுடைய உடம்பை நீ பயன்படுத்தினாயா, அல்லது அதற்கு மாற்றமான முறையில பாவமான காரியங்கள் உன்னுடைய உடலுடைய சுகத்தை நீ கழித்தாயா என்று அல்லாஹ் விசாரணை செய்வார். ஒட்டுமொத்தமா அல்லாஹ்வுக்கு சுபஹான வ தஆலா இறுதியா ஒரு கேள்வியை கேட்பான், உன்னுடைய வாழ்நாளை நீ எப்படி செலவு செய்தாய், மிகவும் பெருமதியான விலை மதிக்க முடியாத இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அவன் தன்னுடைய பணம் சொத்து செல்வங்களை இழந்தாலும் அதனை அவனால் அடைந்து கொள்ள முடியும், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மூச்சை நீ அதை வெளியே நீ விட்டுவிட்டால் அந்த மூச்சை ஒரு நாளும் முன்னால் உள்வாங்க முடியாது. ஒவ்வொரு வினாடியும் உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷம் உன்னுடைய ஒவ்வொரு நிமிடம் நிமிடமாக நீ எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனிடத்திலே விசாரணை செய்வார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மௌத்தை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறார். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகத்திலே பிறந்த அத்துணை பேரும் மௌத்தாகித்தான் ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பிறந்து விட்டோம், எனக்கு ஒரு மௌத்து இருந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும், எனக்கு மௌத்து, இந்த மௌத்து என்னை வந்துவிட்டது என்று சொன்னால் என்னுடைய நிலைமை எப்படியாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் மௌத்துக்கு தயாராக எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதே நிலைமையில் எனக்கு மௌத்து வந்தது என்றால் என்னுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வியாபாரத்தை நான் எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறேன், அது ஹலாலான முறையிலே அமைந்திருக்கிறதா அல்லது அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் என் மீது கடமையாக்கின மிக முக்கியமான கடமையான இந்த தொழுகையுடைய விஷயத்துல எந்த அளவு நான் பக்குவமாக இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ ஜனாதாக்களிலே நாங்கள் வந்து கலந்து கொண்டு செல்கிறோம், எத்தனையோ ஜனாதாக்களை எங்களுடைய கைகளினாலே நாங்கள் குளிப்பாட்டி அந்த ஜனாதாக்களை கபன் செய்து அவர்களை நாங்கள் தொழுவித்து தொழுது கொண்டிருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு நானும் மூத்தாகி கபரிலே என்னை அடக்கம் செய்யப்படும் என்று சொன்னால் அந்த கபரிலே என்னிடத்திலே அல்லாஹ் கேள்வி கேட்பான், நம் ரப்புக்கு, உன்னுடைய ரப்பு யார், இந்த உலகத்திலே நீ வாழும் காலத்திலே அல்லாஹ்வை உன்னுடைய ரப்பாக உன்னுடைய நாயனாக உன்னுடைய ரப்பாக நீ ஏற்று வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் முதலாக கபரிலே விசாரணை செய்வார். நாம் எங்கட வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வை நினைத்து வாழ்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் ஆண்கள் பெண்கள் பொதுவாகவே ஏதோ சந்தோஷமான சில நிகழ்வுகள் நடக்கும் போது அவர்கள் அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். அவர்களுக்கு ஒரு நோய் வரும்போது, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் மக்கள் பள்ளிவாசலோடு தொடர்புள்ளவர்களாக மாறுகின்றார்கள். ஆண்களுடைய நிலைமையும் இவ்வாறுதான், பெண்களுடைய நிலைமையும் இவ்வாறுதான்.
அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்க்கு சுபானு வச்சாலும் எங்களுக்கு விலை மதிக்க முடியாதா? இந்த உலகத்திலே எதற்கும் ஈடுணையற்ற நிகரில்லாத மிக பெருமதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ்க்கு சுபானு வச்சாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான எத்தனையோ நபியுடைய அழகான வாழ்க்கை வழிமுறைகள் எங்களுக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. அதை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். இதன் மூலமாகத்தான் அல்லாஹ் நிம்மதியா சந்தோஷத்தை ராகத்தை வாழ்க்கையில வெற்றியை வைத்திருக்கிறார். அல்லாஹ்க்கு சுபஹான வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்திலே மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ மூமின், யார் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மூமினாக இருக்கும் நிலைமையிலே சாலிஹான அமல்களை செய்து கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் மனமான வாழ்க்கையை கொடுப்போம், அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நாம் கொடுப்போம், அவர்களுக்கு நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை நாம் கொடுப்போம். எந்த ஆணோ எந்த பெண்ணோ அல்லாஹுடைய கடமைகளுக்கு மதித்து வாழ்கின்றார்களோ, சாலிவான அமல்களோடு அவங்கள் மீது கடமையாக்கிய இந்த தொழுகையை அவர்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கிறார்களோ, தன்னுடைய பிள்ளைகளை தீனுடைய அடிப்படையிலே தக்வாவுடைய அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக யாரு வளர்க்கின்றார்களோ, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே தக்வாவை எவர்கள் மேற்கொள்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வாழ்க்கை வழிமுறைகள் இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரோ, ஈமானோடு யாரு வாழ்கின்றார்களோ, சாலிஹான அமல்களை செய்து கொண்டு வாழ்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் கண்குளிர்ச்சியான வாழ்க்கை அல்லாஹ் உலகத்திலும் கொடுக்கிறார். பெரும் பெரும் அரசர்கள் பெரும் பெரும் மக்களுக்கு இல்லாத நிம்மதி அல்லாஹ் அவங்களோட வீட்டில் வைத்திருக்கிறார். அவங்க சாதாரணமா அவங்களோட வீட்டுல சாதாரணமான முறையில தான் அவங்களோட சாப்பாடு அவர்களுடைய வீடு இருக்கும் குடிசை வீடை போன்றும், ஆனால் அரசர்களுக்கு இல்லாத நிம்மதி அல்ல அவர்களை கொடுப்பார். இதற்கு மாற்றமான முறையில் உலகத்துல யாரு தன்னுடைய வாழ்க்கையை சாண்டோண்டித்தனமாக அமைக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்கிறார்களோ, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளை புறக்கணித்து வாழ்கிறார்களோ, அவர்கள் எப்படிப்பட்ட பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரிதான், பெரும் வீடுகளிலே மாடான மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரிதான், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே நிம்மதியை கொடுக்க மாட்டார். சாதாரணமான ஒரு குடிமகன் அவன் திருமணம் செய்து அல்லாஹ்வுடைய கட்டளையோடு குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய இந்த மனிதனுக்கு இருக்கும் நிம்மதி அல்லாஹ் அந்த வீட்டில் வைத்திருக்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய திக்ரை யாரு புறக்கணிக்கிறார்களோ, என்னுடைய கடமைகளை உதாசீனம் செய்துவிட்டு வாழ்கிறார்களோ, என்ன மறந்து வாழ்கிறார்கள், அவர்களுக்கு நெருக்கடியான பிரச்சனையான வாழ்க்கையை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் எங்களுக்கு மிகவும் பெருமதியான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். எங்களுடைய ஒவ்வொரு மூச்சையும் கூட நாங்கள் அல்லாஹுடைய சிந்தனையோடுதான், அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களை படைத்தவன் அல்லாஹ், எனக்கு உணவளிக்க கூடியவன் அல்லாஹ், எம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் என்ற உணர்வோடு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடிப்படையிலே தான் அவன் மீது செய்யக்கூடிய சில கடமைகளை ஹுகுகுல்லாஹ் அல்லாஹ் உட்கார்ந்து செய்யும் கடமைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நாங்கள் தொழுவது, நோன்பு நோட்பது, ஜக்காத்து, பணம் வசதி உள்ளவர்கள் ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது போன்ற அமல்கள் அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. ஒரு மனிதன் அல்லாஹோடு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் குறை செய்தால் சில நேரம் அல்லாஹ் அவனை மன்னிக்கவும் முடியும், அல்லாஹ் அவனை மன்னிக்காமல் தண்டனை கொடுக்கவும் முடியும். மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சில கடமைகளை அடியார்களோடு செய்யப்படக்கூடிய சம்பந்தப்படக்கூடிய கடமைகளில் குறை செய்வான் என்றார். சில நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்திலே அல்லாஹ்வுக்கு செய்யும் கடமைகள் குறை செய்த மனிதனை அல்லாஹ் மன்னித்தாலும், மனிதர்கள் இன்னொரு மனிதருக்கு செய்யும் கடமைகளில் குறை செய்யும் போது அல்லாஹ் அதனை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இதுவரைக்கும் அந்த மனிதன் எங்களை மன்னிக்க மாட்டான், அதுவரைக்கும் அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டான். நாங்கள் யாராவது ஒரு மனிதரை பற்றி வீணான ஒரு அபாண்டமான ஒரு செய்தியை ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் சொல்வாள் என்று சொன்னால், எதுவரைக்கும் அந்த மனிதன் அந்த ஆணை அல்லது அந்த பெண்ணை மன்னிக்க மாட்டானோ அதுவரைக்கும் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். மனிதர்களுடைய விஷயங்களில் குறை செய்யும் போது அல்லாஹ் அதனை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய காபத்துல்லாவை இவ்வளவு சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய காபத்துல்லா அல்லாஹ்வுடைய புனிதமிக்க ஆலயம் காபத்துல்லா இவ்வளவு சங்கை மிக்கதாக இருக்கிறதோ, இதை விடவும் ஒரு முஸ்லிமுடைய மானமும் ஒரு முஸ்லிமுடைய அந்தஸ்தும் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது என்பதாக சொன்னார். காபத்துல்லாவுக்கு தீங்கிழைத்த மனிதனை கூட அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யாராவது யாருடையாவது மனதை துன்புறுத்துவார்கள் என்றார், யாராவது யாருடையாவது மானத்தை அம்பலப்படுத்துவர் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய காபத்துல்லாவுக்கு தீங்கு செய்த மனிதனை கூட அல்லாஹ் மன்னித்தாலும் அல்லாஹ் அந்த மனிதனை மன்னிக்க மாட்டான். இதுவரைக்கும் தீங்கிழைக்கப்பட்ட மனிதனிடத்தில் இவன் போய் மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிக்க மாட்டான், அதுவரைக்கும் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். இந்த அடிப்படையிலே தான் அன்பா இந்த சகோதரர்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பிள்ளைகளை தந்திருப்பது மிக பெரும் ஒரு அமானிதம். ஒரு மனிதன் எங்களிடத்தில் ஒரு பிள்ளை ஒரு ஒரு அமானிதத்தை எங்கள்கிட்ட தந்துவிட்டு அந்த மனிதன் 100 வருஷத்துக்கு பிறகு எங்கள்கிட்ட வந்து கேட்டாலும் அந்த அமானிதத்தை எப்படி அவன் தந்தானோ இதே விதமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் அதனை கொடுப்பது எங்களோட கடமை. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் எங்களுக்கு கேட்காமலே அவனுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் வெகுமதியாக, அல்லாஹ் தன்னுடைய ஒரு நன்கொடையாக, அல்லாஹ் தன்னுடைய மிகப்பெரும் ஒரு பேர் அருளாகத்தான் இந்த குழந்தைகளை தந்திருக்கிறார். குழந்தை இல்லாதவர்களிடத்திலே அதனுடைய பெருமதியை கேட்டால் அதனுடைய பெருமதி அவர்கள் விளங்குவார்கள். எத்தனையோ பேர்கள் குழந்தை இல்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு குழந்தைகளை தந்து அல்லாஹ் எங்களை உலகத்திலே சந்தோஷமாக வாழ செய்து கொண்டிருக்கிறார். இந்த குழந்தைகளை பாருங்க, பிறக்கும் போது எந்த விதமான ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையோ அல்லது ஏதோ அதுக்கு மோசமான ஒரு வார்த்தையோ தெரியாத மாசற்ற பாவமே அறியாத பிள்ளைகளாகத்தான் அல்லாஹ் எங்களோட மடிகளிலே தவள வைத்தான். இதே இந்த குழந்தைகளை பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதரிடத்திலும் விசாரணை செய்வார். ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பெண்ணையும் தனித்தனியாக நிறுத்தி அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வெகுமதியை தந்து குழந்தைகளுடைய விஷயத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்கள், ஒரு குழந்தை தவறிழைக்கும் போது அந்த குழந்தை செய்யும் பாவத்திலே பங்காளிகளாக இந்த தாயும் தந்தையும் அவர்கள் மாறுகின்றார்கள். தாய் மோசாமி கதிரிலே அடக்கம் செய்யப்பட்டு விட்டாலும் கூட இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய பாவத்துடைய ஒரு பகுதி அந்த கதிரில் கூட அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் எங்களுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கமாகத்தான், ஒரு பெரும் செல்வமாக, ஒரு பெரும் நேமத்தான் இந்த குழந்தைகளை தந்திருக்கிறார். ஒரு குழந்தை பிறந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதாக இஸ்லாமிய ஷரியா, இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லி தருகிறது. ஒரு குழந்தை பிறந்தால் முதல் முதலாக அந்த குழந்தை எடுக்கக்கூடிய தாயோ தந்தையோ அந்த குழந்தையுடைய வலது காதில் அதான் சொல்லி இடது காதிலே காமத் சொல்ல வேண்டும். அதன் பின்னாலே ஏழாவது நாள் ஆகும்போது அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு பெயரை வைக்கிறதே தாய் தந்தையருடைய கடமையாக இருக்கிறது. அதே போன்று ஆண் குழந்தையாக இருந்தால் முடியும் என்றால் இரண்டு ஆடுகளும் அல்லது ஒரு ஆடும் அக்கைக்காவாக கொடுப்பது சுன்னத்தாக இருக்கிறது. பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆடு அக்கைக்காவாக கொடுப்பது ஏழாவது தினத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதே போன்று அந்த குழந்தையுடைய தலைமயிரை ஏழாவது தினத்திலே அகற்றி அந்த முடி எவ்வளவு பாரமாக கனமாக இருக்குமோ அந்த அளவு தங்கம் அல்லது வெள்ளி, அந்த அளவு பெருமதி உள்ள வெள்ளியுடைய அல்லது தங்கத்துடைய பணத்தை தர்மம் செய்வதும் அந்த ஏழாவது நாளையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதன் பின்னால் இந்த குழந்தை வளரக்கூடிய நேரத்திலே இந்த குழந்தைக்கு பேச ஆரம்பிக்கும் போதே முதல் முதலாக அல்லாஹுடைய பெயரை, அல்லாஹ் என்ற பெயரை தான் நாம் அந்த குழந்தைக்கு நாங்கள் பழக்க வேண்டும். இந்த குழந்தையை தந்தவன் அல்லாஹ், எங்களுக்கு உணவளிக்க கூடியவன் அல்லாஹ், எம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த அல்லாஹுடைய நாமத்தை உரைக்கும் குழந்தைகளாக மாற்ற வேண்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இந்த குழந்தைகளை நாங்கள் பழக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், எந்த குழந்தையுடைய முதல் வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவாக ஆகுமோ, எந்த பிள்ளை பேச ஆரம்பிக்கும் போது முதல் முதலாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உரைத்து பேசி ஆரம்பிக்குமோ, எந்த குழந்தை முதல் முதலுடைய அதனுடைய வார்த்தையே லா இலாஹா இல்லல்லாஹ் அமையுமோ, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அந்த குழந்தையின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்களை, சிறு சிறு பாவங்களை, தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்பதாக சொன்னார். அதன் பின்னால் இந்த குழந்தைகள் பேச கற்றுக்கொள்ளும் போதோ நல்ல வார்த்தைகளை சொல்லி அதபு ஒழுக்கமுள்ள இப்படியான பண்பாடுள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வளர்க்க வேண்டும். அந்த குழந்தைகளை தாய்மார்கள் தாளாட்டக்கூடிய நேரத்திலே கூட நபிமார்களுடைய, அதாவது இந்த பிள்ளைகளை நாங்கள் தாளாட்டி அந்த பிள்ளைகளை நாங்கள் தூங்க வைக்கும் போது கூட இந்த நேரத்திலே, அதாவது பாடல்களையும் அல்லது மோசமான அறுத்தங்களையுடைய இப்படியான செய்திகளையும் அந்த பிள்ளைகளுடைய காதுகளிலே விழும்படி அமைக்காமல் குர்ஆனுடைய வார்த்தைகளை ஓதி தூங்கும் போது ஓதக்கூடிய அல்லாஹம்மா பிஸ்மிக்க அமூத்து வாஹியா என்ற இப்படியான நல்ல விஷயங்களை செய்து குர்ஆனை ஓதி விக்ரு செய்து இப்படியான நிலைமையில தான் இந்த குழந்தைகளை அவர்கள் தூக்க வைக்க வேண்டும். இதன் பின்னாலே அந்த குழந்தைகளுக்கு முன்னாலே தாய் தந்தையருடைய நடவடிக்கைகள் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும், மிகவும் அவதானமாக ஒவ்வொரு செயலையும் நாம் செய்ய வேண்டும். சில நேரம் இந்த தாயும் தந்தையும் செய்யக்கூடிய இந்த முறைகளை இந்த குழந்தைகள் பழகிவிடுவார்கள். தாய் தந்தையருடைய பழக்க வழக்கங்கள் தான் வெகு அவசரமாக வேகமாக இந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே அது ஆழமாக இடம்பெறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, முதல் முதலாக இந்த குழந்தைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த தாயுடைய தந்தையுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். எங்கட குழந்தைகள் குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிக்கிறது அலிஃப் பா தா என்று ஆரம்பிக்கும் போதே இந்த குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார், ஒரு தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு பொக்கிசம், ஒரு ஒரு பெருமதியான பொருள் என்னவென்றால் நல்ல பழக்க வழக்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே நேரம் எந்த விதமான பொய்யுடைய ஒரு வார்த்தையோ அல்லது இது மாதிரி மோசமான ஆபாசமான விடயங்களையோ எங்கட குழந்தைகள் பழகிடுமாறு தாய் தந்தையருடைய எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இருந்துவிடக் கூடாது. விளையாட்டுக்காக இருந்தாலும் கூட தாய் தந்தையர்கள் இந்த குழந்தைகளுக்கு முன்னால் ஒரு பொய்யை கூட சொல்லக்கூடாது என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதே நேரம் இந்த குழந்தைகள் தவறு செய்யக்கூடிய நேரத்திலே கண்டிப்பாக ஒவ்வொரு தாயும் தந்தையும் அந்த பிள்ளைகளை திருத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் அவர்கள் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்களுடைய வீட்டுடைய ஒரு மூலையில் ஒரு பேரீத்தம்பழம் விருந்திருக்கின்றது. அந்த பேரீத்தம்பழத்தை எடுத்து இந்த சிறிய பிள்ளை ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலே விடும் வாயிலே வைத்து அதை மென்று சாப்பிடுவதற்கு முனைந்த போதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையுடைய வாயிலே கையை விட்டு அந்த ஈச்சம்பழத்தை அதை வெகு தூரம் வீசிவிட்டு இன்னா லா தஹில்லு லிஆலி முஹம்மத், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு இது கூடாத ஒரு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு சதகாவுடைய பொருட்களும் பேரீத்தம்பரங்களும் வந்திருந்தது. சில நேரம் அதிலே விழுந்த பேரீத்தம்பரத்திலே ஒன்றாக இது இருந்திருக்கலாம் என்று சந்தேகத்தின் பேரில் கூட நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு சந்தே ஹராமான ஒரு பொருள் அல்ல, சந்தேகத்தில் வந்த ஒரு பொருள் கூட வந்துவிடக் கூடாது என்று எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த உணவு வகைகள் எந்த அளவுக்கு ஹலாலான முறையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் ஒவ்வொருவரும் தான் சிந்திக்க வேண்டும். அன்றைய காலங்களிலே அந்த பெண்மணிகள் அவர்கள் தங்களுடைய கணவன்மார்கள் வீடுகளில் இருந்து செல்லும் போது சொல்வார்கள், அல்லாஹ்வுக்காக நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் ஹராமான எந்த விதமான ஒரு பொருளையும் எங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டாம். சில நேரம் ஹராமான பொருள்களின் மூலமாக எங்களோட பிள்ளைகளுடைய உடம்புகள் வளரும் என்றால் நரக நெருப்புக்குத்தான் எங்களோட பிள்ளைகளை நீங்கள் இரையாக ஆக்குகின்றீர்கள். நீங்கள் ஹராமான பொருள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சந்தேகத்தில் கூட உங்களுக்கு என்னமாவது கொண்டு வந்தால் அது கிடைத்தால் நீங்கள் அதை கொண்டு வர வேண்டாம். நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் எதுவும் பசியோடு எதுவும் சாப்பிட கிடைக்காமல் அப்படியே நாங்கள் மௌத்தாகினாலும் கூட நாளை கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுக்கு சுபஹான வ தஆலா எங்கள் அத்துணை பேரையும் மேலான சொர்க்கலோகத்திலே ஒன்று சேருவார். நீங்கள் வரும்போது ஏதாவது கிடைக்காமல் வருகின்றீர்கள், இந்த நேரத்திலே நாங்கள் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய மனைவியாகிய நாங்களும் மௌத்தாகுவது அதை விட சிறந்ததாக இருக்கும் என்பதாக அன்றிருந்த பெண்மணிகள் எல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் ஹராம் ஹலால பேணக்கூடிய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று எத்தனையோ உணவு பொருள் பொருட்கள் வந்திருக்கின்றது, இதே போன்று இனிப்பு பண்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையாக இஸ்லாம் அனுமதித்த இப்படியான அந்த மூல பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது கூடாத ஆகாத ஹராமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறதா என்று அறிந்து தெரிந்து எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை கூட நாங்கள் மாற்றி இந்த குழந்தைகளுக்கு தூய்மையான பரிசுத்தமான ஹலாலான உணவை கொடுப்பது இதுவும் தாய் தந்தையருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது.
அன்பார்ந்த சகோதரர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பிள்ளைகளை எங்களிடத்திலே அமானிதமாகத்தான் ஒப்படைத்திருக்கிறார். இதே போன்றுதான் ஒவ்வொரு தாய் தந்தையர்களுக்கும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அவர்கள் அப்படியே நிறுத்தாட்டி உங்களுக்கு தந்த இந்த அமானிதத்தை நீங்க எப்படி பாதுகாத்தீங்க. ஒவ்வொரு தாயிடத்திலும் அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு தந்த இந்த பெருமதியான குழந்தை பாக்கியத்தை நீங்க எப்படி நீங்க இதை வழி நடத்தினீர்கள், இந்த குழந்தையை நீங்க எப்படி வளர்த்தீர்கள் என்று ஒவ்வொருவரிடம் அல்லாஹ் விசாரணை செய்வான். இதே போன்றுதான் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் தம்முடைய பெற்றோருக்கு செய்யும் கடமைகளை பற்றியும் அல்லாஹ் விசாரணை செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்கிறான், அவனையே வணங்க வேண்டும் என்பதாக அவன் கட்டளையிட்டிருக்கிறான். அதன் பின்னாலே வபில் வாலிதைன் எஹ்சானா, ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய பெற்ற தாய் தந்தையர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றியதன் பின்னாலே அதன் பின்னாலே மிகப்பெரும் ஒரு கட்டளையாக ஒரு கடமையாக அந்த தாய் தந்தையர்களை மதித்து வாழ வேண்டும், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும், அந்த தாய் தந்தையர்களை கண்ணியமாக வாழ செய்ய வேண்டும், அந்த தாய் தந்தையர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டு உங்களோட தாய் தந்தையர்கள் ரெண்டு பேர்ல ஒருவரை வயது முதிர்ந்த நிலைமையில நீங்க அடைஞ்சி இவங்களை தள்ளாட கூடிய இப்படியான ஒரு வயது அடைஞ்சாலும் கூட அவங்கள் மூலமா ஏதாவது ஒன்று நடக்கும் என்றால் பல்லாத்தக்குள்ளகுமா ஒப்பின், நீங்க உங்களோட தாயை பார்த்து உங்களோட தந்தையை பார்த்து நீங்க தீ என்ற வார்த்தையை கூட உபயோகிக்க கூடாது என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறான். ஆனால் இன்றிலே நம்மில் எத்தனையோ பேர்கள் தங்களை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிய அந்த தாய் தந்தையர்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு இப்படியான ஒரு பண்ணியாசம் அவர்கள் செய்து கொண்டிருக்க கூடிய நேரத்திலே திடீரென்று அவர்கள் எழுந்து நின்று விட்டார்கள். பார்க்கின்றார்கள் தூரத்திலே ஒரு பெண்மணி, அந்த பெண்ணால நடக்க முடியாது, ஒரு கம்பை ஊண்டியவளாக ஒரு தடியை எடுத்துக்கொண்டு அவள் மிகவும் தள்ளாடி தள்ளாடி அவள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெகு நேரமாக நின்று கொண்டு அந்த மூதாட்டி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வரும் வரைக்கும் அப்படியே நின்று விட்டு அந்த பெண்மணி வரும்போது அந்த பெண்ணை கையால பிடித்து கூட்டி கொண்டு வந்து தன்னுடைய மேலாடை அப்படியே அந்த பூமியிலே விரித்து வெள்ள நிறமான ஆடையிலே அந்த பெண்ணை அவர்கள் உட்கார வைக்கின்றார்கள். அதன் பின்னாலே நீண்ட நேரமாக மிகவும் நெருங்கி அந்த தாயோடு மிச்ச நேரம் அவங்க கதைத்து விட்டு அந்த தாய் அவங்க சந்தோஷமாக செல்லும் வரைக்கும் அப்படியே நபி அவங்க இருந்து விழுகின்றார்கள். இந்த நேரத்திலே தான் அந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஒரு மூதாட்டி ஒரு வயது நிறைந்த ஒரு தாய் உங்களிடம் வந்த போதோ இந்த தாயை நீங்க இவ்வளவெல்லாம் உங்களை மேன்படுத்தி கண்ணியப்படுத்தினீர்களே, இதற்கு காரணம் என்று என்னவென்று கேட்டார்கள். எனக்கு தாய் இல்லை, ஆனால் என்னுடைய தாய் பிறந்து ஒரு 6 வயது அடையக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தாயையும் இழந்து விடுகின்றார்கள். ஆனால் சொல்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்பொழுது வந்த பெண்மணி யார் என்று சொன்னால், நான் சிறு பிராயமாக இருந்த நேரத்திலே எனக்கு பால் கொடுத்த பெண்மணி என்பதாக அந்த ஹலீமா நாயகி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு பால் குடிப்பாட்டி ஒரு தாய்க்கு எந்த அளவு மரியாதையும் கண்ணியம் செலுத்தி அந்த பெண்ணை அவர்கள் வரவேற்று அவர்களோடு எவ்வளவு நல்ல முறையில் நடந்திருக்கிறார்கள். இன்று எத்தனையோ சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியிலே ஒரு குழந்தையை பெற்று நல்ல நிலைமையில் அவர்களை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கின. இதன் பின்னாலே இந்த குழந்தைகள் இந்த தாய் தந்தையர்களோடோ பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு தாயானவளும் அவள் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது தன்னுடைய உயிரோடு அவள் போராடித்தான் அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்றார். இந்த தாயானவள் அவள் குழந்தையை பெற்றெடுக்கும் போது தன்னுடைய உயிரோடு போராடி அந்த குழந்தையை பெற்று அதன் பின்னால ரெண்டு வருடங்களாக இந்த குழந்தைக்கு தன்னுடைய இரத்தத்தையே அவள் பாலாக அமுதாக அவள் ஊட்டிக் கொண்டிருக்கிறார். இதன் பின்னாலே இந்த தாயானவள் அந்த குழந்தை அது வளரக்கூடிய நேரத்திலே எத்தனையோ சிரமங்களுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். தாயும் தந்தையும் இரவு பாலாக இந்த குழந்தையை கவனிக்கும் விஷயத்தில் அந்த குழந்தையை வளர்க்கும் விடயத்தில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இரக்கமாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த தாயோடு பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இந்த தந்தையோடு பெற்ற அந்த தாய் தந்தையர்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் சிந்திக்க வேண்டும். ஒரு சஹாபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பெற்ற தாய் தந்தையருக்கு ஏதாவது கடமைகள் பட்டிருக்கிறோமா? ஒரு தாயோ ஒரு தந்தையோ எங்களை பெற்றார்கள், அந்த தாய் தந்தையருக்கு ஏதாவது செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதா என்று கேட்ட போதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தையிலே சொன்னார்கள், ஒரு வார்த்தையில சொன்னார்கள், ஹுமா ஜன்னதுக வனாரு, உன்னுடைய தாயும் தந்தையும் தான் உன்னுடைய சொர்க்கமாகவும் நரகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஹதீஸுடைய அர்த்தம் அதனுடைய விளக்கம், எந்த குழந்தைகள் தாய் தந்தையர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ அந்த குழந்தைகள் தான் சொர்க்கலோகம் செல்லக்கூடிய பிள்ளைகளாக அது மாறும் என்பதாகும். யாரு தாய் தந்தையர்களுடைய உறவை முறித்து அவர்களுடைய மனதை நோவெடித்து அவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்களோ இதுவே இவர்கள் நரகலோகம் செல்வதற்கு பயங்கரமான கொழுந்து விட்டெறியும் நரகத்துக்கு செல்வதற்கு காரணமாக அமையும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வளவு பெரிய பொறுப்பு ஒரு தாய் தந்தையர்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு செய்யும் கடமைகள் அந்த அளவு உயர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரு தன்னுடைய தாய் தந்தையருடைய மனதை நோவடிப்பாங்களோ அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தஆலா அந்த மனிதனுக்கு உலகத்துல தண்டனை கொடுத்து தான் அல்லாஹ் மௌத்தாக்குவார். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, தாய் தந்தையருடைய மனதை நோவெடிச்சிட்டு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வான் என்றார் அல்லாஹ் இவனுக்கு எவ்வளவு பயங்கரமான ஒரு தண்டனையை கொடுப்பான் என்றார். கபூரில் மட்டுமல்ல, நாளை மஹ்ஷர் மைதானத்திலே மட்டுமல்ல, பயங்கரமான அந்த கியாமத்துடைய நாளை மட்டுமல்ல, துனியாவிலே இவனை மௌத்தாகிறதுக்கு முன்னாலே ஒரு தாய்க்கு செய்த அநியாயத்தின் காரணமாக, ஒரு தந்தைக்கு செய்த அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ் இவனை மௌத்தாக்கும் போது தண்டனை கொடுத்து தான் அந்த மனிதனை மௌத்தாக்குவான் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள் என்றார். தாய் தந்தையருடைய மனதை நோவிடிப்பதே எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இதே நேரம் தாய் தந்தையர்களுக்கு அவங்களோடு நாங்கள் நல்ல முறையில வாழ்ந்து கொள்வது, அவர்களுடைய உறவுகளை அதாவது அவங்க ரெண்டு பேருடைய குடும்பத்தார்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது, இதுதான் நல்ல பழக்க வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தஆலா இந்த தாய் தந்தையர்களுடைய அவர்களுடைய கடமைகளை எந்த அளவு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னார். அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவனுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை இரண்டு வாழ்க்கையின் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதிலே தான் செழிப்புள்ளதாக, நன்மை உள்ளதாக, அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் பரக்கத்தான வாழ்க்கையாக ஆக்கி வைத்திருக்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சம்பவம் தான் எங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உலகத்திலே எவ்வளவு சங்கைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் அத்துணை மக்களுக்கும் தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரும் என்றால் சஹாபாக்கள் யாருமே அதனை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். அண்மையில் நாங்கள் கேள்விப்பட்டோம், சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முரணான சில செய்திகள் உலகத்தில் ஏற்பட்ட போதோ, அவர்களுக்கு எதிராக கேலி சித்திரங்கள் வரையப்பட்ட போதோ, இது போன்று இன்னும் அவர்களுக்கு எதிரான திரைப்படங்கள் வெளியான போதோ, ஒவ்வொரு முஸ்லிமும் நாம் எவ்வாறெல்லாம் கொதித்தெழும்பினோ, முஸ்லிம்களுடைய ரத்தம் ஓடக்கூடிய இடங்களில் எல்லாம் அந்த கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத், அவருடைய ரத்தம் ஊறும் இடங்களிலெல்லாம், ஓடும் இடங்களெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இன்றைக்கு இருப்பார்கள் என்று சொன்னார். நம்மிலே அத்துணை பேரும் எங்களுடைய சொத்து செல்வங்கள், எங்களுடைய வீடு வாசல்கள் அத்துணையும் நாங்கள் விற்றாவது அவர்களை சந்திப்பதற்கு நாம் செல்லுவோம், அவர்களோடு அவர்களுடைய மஜ்லிஸிலே இருப்பதை ஆசை வைப்போம், அவர்களுடைய சஹாபாக்களை நாங்கள் கண்டு அவர்களோடு இருக்க வேண்டும் என்ற மனமுள்ளவர்களாகத்தான் ஒவ்வொரு முஸ்லிம்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். அவர்கள் மௌத்தாகி அவர்களுடைய சஹாபாக்களும் மரணித்து, அவர்களை கண்டவர்களும் மரணித்து, ஒரு நூற்றாண்டுடைய இன்றைய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம், யமன் நாட்டிலே, அதுவும் கரும் என்று சொல்லக்கூடிய இடத்திலே, உயிர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார், ஒரு பெரிய மனிதராக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யமன் நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே யமன் நாட்டில் இருந்து அவர்கள் மதீனாவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது பார்த்து அவர்களுடைய மஜ்லிஸிலே அமர வேண்டும் என்ற மிகவும் ஆசை கொண்ட ஒரு மனிதராக இருந்தாரே. ஆனால் இவர்கள் சிறந்த மிகச்சிறந்த மனிதர் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்களை கண்டவர்களில் மிகச்சிறந்த மனிதர் தான் இந்த ஓய்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த யமன் நாட்டில் வாழ்ந்த இந்த மனிதராக இருந்தார். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சாபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு தாய் இருந்தார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அவர்களை யமன் நாட்டில் இருந்து அந்த மதீனத்துக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர முடியாத நிர்பந்தம் இருந்தது. அவர்களிடத்தில் இருந்த தாய் தான், தாய் வயோதிப பருவத்தை அடைந்து விடுகிறார்கள். இந்த நேரத்தில் அந்த தாயை பார்ப்பதற்கு யாருமே இல்லை. இவர்கள் யமனில் இருந்து இப்பொழுதோ மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருவார்கள் என்றார். தாயை கவனிப்பதற்கு யாரும் வீட்டிலே இல்லை. இப்படியான ஒரு இக்கட்டான நேரத்திலே துடிதுடித்துக் கொண்டிருக்கும் போதோ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து செய்தி அனுப்பியிருந்தார்கள். அந்த தாபி அவர்களுக்கு செய்தி அனுப்பி வைக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னார், நீங்கள் என்னை சந்திப்பதை விடவும், என்னுடைய மஜ்லிஸிலே வந்து கலந்து கொள்வதை விடவும், இப்பொழுது தாயை பார்ப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார்.
இந்த நேரத்தில் உங்களுடைய தாயை நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மேலானதே என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி அறிவிக்கின்றார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, எங்களே யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் அத்துணை பேரும் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் ஆசை வைப்போம். அத்துணையும் தியாகம் செய்து அந்த நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்போம். ஆனால் அந்த தாபி அவர்கள், உவைசுல் கரணி என்று சொல்லக்கூடிய இந்த தாபி அவர்கள் அங்கிருந்து விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கதையிலே சொல்கின்றார்கள், நீங்கள் இந்த உவைசுல் கரணி அவர்களை எப்பயாவது சந்திப்பீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சஹாபி. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே, உங்களை நீங்கள் ஒரு நாளைக்கு மதீனாவிலே ஆட்சி செய்து கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது அந்த உவைசுல் கர்ணி என்று சொல்லக்கூடிய மனிதர் இந்த மதீனத்துக்கு வருவார் என்று சொன்னார். நீங்கள் உங்களுக்காக வேண்டி அவர்களிடத்திலே துஆ செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவர்கள் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். தாயுடைய துஆவுக்கு பாத்திரமானவர், தாயுடைய துஆவை சம்பாதித்துக் கொண்ட மிகப்பெரிய மனிதர் என்பதாக அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு என்ன? ஒரு சஹாபியுடைய சிறப்பு அத்துணை தாபியங்களும் சஹாபாக்களை கண்ட மனிதர்களையும் வைத்து பார்த்தாலும் சஹாபியுடைய அந்தஸ்துக்கு வரவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சஹாபியை பார்த்து தன்னுடைய தோழர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை, சஹாபிகளை கண்ட அப்படியான ஒரு மனிதர், என்னை காணாத ஒரு மனிதர், அவரை நீங்கள் கண்டீர்கள் என்றால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதால் சொல்லி வைத்தார்கள் என்றார். அன்புக்குரிய சகோதரர்களை, நாம் சற்று சிந்திக்க வேண்டும். தாய் தந்தையுடைய துவா இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தாயுடைய துவா அவ்வளவு பெரிய உயர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தாயோ ஒரு தந்தையோ துவா செய்யும் போதோ ஏழு வானத்துடைய கதவுகளையும் அல்லாஹ் திறந்து அவங்களோட துவா அல்லாஹ் உயர்த்தி துவா கபூல் செய்யக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில இப்பொழுது அந்த ஓய்சுல் கருணி என்று சொல்லக்கூடிய மனிதர், அவருடைய தாய் கொஞ்ச காலத்தில் மௌத்தாகி விடுகின்றார். அதன் பின்னாலே இப்பொழுதோ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலமும் முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். அதன் பின்னாலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலமும் முடிந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்தில் தான் அவருக்கு மதீனாவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மதீனத்துக்கு வந்த போதோ முதல் முதலாக இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரின் பக்கமாக சென்று அங்கிருந்து அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டு, அல்லாஹ்வுடைய அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்னுடைய தாயை பார்க்கணும் என்பதற்கு தான் உங்களை பார்க்காமல் நான் இருந்தேன். என்ற அந்த தாயும் என்ற தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டு என்று சொல்லி மிக நீண்ட நேரமாக அழுது கொண்டிருந்தார்கள். சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு ஒரு நிகழ்வாக இந்த சம்பவம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க, நபி அவர்களை பார்க்கணும் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய தாயை பார்க்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு கட்டம் துடிதுடிக்கின்றார்கள். இப்பொழுது வீட்டில் யாரும் இல்லை, அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்,
ஹாய், என்ன பெற்ற தாய், அவளை பார்க்கறதுக்கு யாரும் இல்லைன்னு துடிவிடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி கபரில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹயாத்தோடு இருக்கும் போது பார்க்க வராம இப்பொழுது மதியத்துக்கு வந்து சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படியான ஒருவரோடு அவர் சலாம் சொல்லியிருப்பார். தாயுடைய துவாவுக்கு பாத்திரமாக அவர் மாறிவிட்டார். இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே, எத்தனையோ பிள்ளைகள் தாய் தந்தையர்கள் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு அவர்களை ஆளாக்கி அந்த தாய் தந்தையர்களோடு எப்படி நடந்து கொள்கிறாங்க என்பதை நாங்கள் சற்று சிந்திக்கணும். எவ்வளவு சிரமத்துக்கும் கஷ்டத்துக்கும் மத்தியில் ஒரு பெற்ற தாய், அந்த தாயை பார்க்கறதால நபி அவங்களை பார்க்கிற சந்தர்ப்பம் தப்பியது. அல்லாஹ் அந்த வாலிபருக்கு, அந்த பெரிய மனிதருக்கு, அந்த தாவிக்கு அல்லாஹ் பெரிய உலகத்திலே தாயுடைய துவாவை சம்பாதித்து சொர்க்கலோகவாதியாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தார். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பெற்ற தாய் தந்தையர்களுடைய மனதை நோவடிக்கிறாங்க. எவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த தாய் தந்தையர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்களோட தந்தையுடைய திருப்தியில தான் அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறது, உங்களோட தந்தையுடைய கோபத்தில் அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை பேர்கள் அந்த பெற்ற தந்தையோடு உறவு முறைகளை துண்டித்து சிறு சிறு விடயங்களுக்காக, திருமணங்களுக்காக, காணி பிரச்சனைகளுக்காக, சிறிய சிறிய விடயங்களுக்காக வேண்டி தன்னுடைய சொந்த தாய் தந்தையருடைய மனதை நோவிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நிலைமை மாறி ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய தாய் தந்தையர்களுடைய ஹக்குகளை விளங்கி நாங்கள வாழ்க்கையில உண்மையான தகுவாக நாங்கள் ஏற்படுத்தி கொள்வது எங்கள் மீது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. தாய் தந்தையவங்க லேசான ஒரு சர்வசாதாரணமாக நாங்கள் கருதக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒரு சர்வசாதாரணமான மக்கள் அல்ல. அல்லாஹ்ல அவனையே வணங்கியதன் பின்னாலே தாய் தந்தையர்களுடைய கடமைகளை நீங்க பேணி நடவுங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் எங்களுக்கும் பிள்ளைகளை தந்திருக்கிறார். இந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது பாருங்க, அந்த குழந்தைக்கு ஏதாவது சுவையினம் என்று சொன்னா தாய்க்கோ தந்தைக்கோ அந்த இரவு நிம்மதியாக நாங்கள் உறங்க மாட்டோம். இந்த குழந்தைக்கு அவர் பாதையிலே நடந்து கொண்டு போறாரு, அவருடைய காலில் ஒரு முள்ளு தைக்கும் என்றா எந்த தாயினான் அதை தாய்ப்பார். தந்தை அவர் தூரம் சென்றிருந்தாலும் கூட அந்த குழந்தையை 24 மணித்தியாலும் அந்த குழந்தையுடைய சிந்தனையில தான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இதே மாதிரி தான் தாயும் தந்தையும் எங்கள் ஒரு நாள் அவங்க வளர்க்கும் போது எவ்வளவு அருமையாக பெருமையா என்னுடைய ஒரு குழந்தை இவர் இருக்கிறார் என்று அவர்கள் பெருமையா எங்களை எவ்வளவு எல்லாம் ஒரு செல்லமாக, ஒரு கண்ணியமாக, ஒரு கௌரவமாக, என்னுடைய பிள்ளைக்கு எந்த ஒரு துன்பம் வந்துவிடக்கூடாது என்று துடிதுடித்த தாய் தந்தையர்கள் தான் எங்களோட பெற்றோர்கள். அவர்கள் எத்தனையோ பேர்கள் மௌத்தாகி கபரிலே நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். அந்த தாய் தந்தையர்களை நினைத்து நல்ல கர்மங்களை செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார். தாய் தந்தையர்களோடு நல்ல முறையில் பழகினவர்கள் அவர்களோடு எவ்வளவு நல்ல முறையில் எங்களோட பிள்ளைகள் பழகிறார்களா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கபரில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் எங்களுடைய தாய் தந்தையர்கள், அவர்களுக்காக நாங்கள் எவ்வளவு நல்ல முறையில் அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு சுபானுவத்தாலர் நிர்பவம் பெருமதியான விலை மதிக்க முடியாத இந்த வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுக்கு செய்யற எல்லா கடமைகளையும் நாங்கள் சரிவர செய்து எங்கட பிள்ளைகளுக்கு செய்யும் கடமைகளை நல்ல முறையில் நிறைவேற்றி, கணவன் மனைவியானவங்க எப்படிப்பட்டவங்க, கணவன் எவ்வளவு நல்ல முறையில மனைவியோடு நடக்கணும், உங்களோட மனைவிமார்களோடு நீங்கள் இரக்கமாக, பண்பாக, இரக்கமாக நடவுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்றைக்கு திருமணம் முடித்த எத்தனையோ சகோதரர்கள்
நாங்கள் எங்கட மனைவிமார்களோடு எவ்வளவு நல்ல முறையில் நாங்கள் நடக்கிறோம் என்பதை சிந்திக்கிறோம். நபி அவங்க எவ்வளவு இரக்கமாக பேசியிருக்கிறாங்க தன்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. அவங்க அழைக்கும் போது எவ்வளவு அழகாக அழைத்திருக்கிறார்கள். அவங்க அழைக்கும் போது யா ஆயிஷ், அவங்க பெயரை சுருக்கி சொல்லுவாங்க, ஆயிஷ் யா ஆயிஷ் யா ஹுமைரா. ஹுமைரா என்று சொன்னால் சிறிய சிவப்பு பறவை. சில நேரத்தில் சொல்லுவாங்க யா சமரத்த சுவாதி, இந்த உள்ளத்தின் கனியே என்று தன்னுடைய மனைவியை இன்பமாக சந்தோஷமாக அவர்களை இரக்கமாக பண்பாக அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மனைவிமார்களோடு நடக்கக்கூடிய முறைகள் எப்படி இருக்கிறது? நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அவங்களிடத்தில் ஒரு பெரிய அமானியத்தை தந்திருக்கிறார். மௌத்துடைய நேரம் அவங்க மௌத்தாகிறதுக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள், நோயில வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க, உங்களோட மனைவிமார்களோடு நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று சொல்றாங்க. ஒரு மனிதன் மௌத்தாகிற நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுவார், அதை நாங்க எவ்வளவு கண்ணும் கருத்துமாக செயல்படுவோம். ஆனா சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் கூட மனைவிமாரோடு நல்ல முறையில் நடங்க. இத மாதிரி பெண்களை பார்த்து சொல்லி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வந்து இந்த பூமிக்கு மேலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்ற கட்டளை வரும் என்றால், ஒரு பெண்ணுக்கு நான் தந்த கணவனுக்கு தான் சிரம் பணியுமாறு நான் சொல்வேன். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பணிவதில்லை. அப்படி சிரம் பணியக்கூடிய கட்டளை பிறக்கும் என்றால், ஒரு பெண்ணுக்கு தந்த கணவனுக்கு நான் சிரம் பணியும்படி சொல்லுவேன் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய பாரிய பொறுப்புகள் இந்த மனைவிக்கு கணவன் மீது இருக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இந்த பெண்மணிகள் கணவன் கடமையை விளங்கிட்டாங்கண்டா, கணவன் காலில் படக்கூடிய தூச தன்னுடைய கண்ணத்தால் அவங்க தொடச்சிடுவாங்க. அவ்வளவு பாரிய பொறுப்புகள் ஒவ்வொரு மனைவிக்கும் தந்த கணவன் மீது இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுண்டார். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் வாழ்றது கொஞ்ச கால வாழ்க்கை. இதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் கணவன் மனைவிக்கு மத்தியில் எவ்வளவெல்லாம் பிரச்சனைகளும் சண்டையும் சச்சரவும் புரிந்துணர்வு இல்லாத நிலைமை. எல்லா நேரத்திலும் கணவன் பேச ஆரம்பிக்கும் போதே, நான் உன்னை தலாக் சொல்லி விடுவேன், நான் உன்னோட வாழ முடியாது என்று இன்றைக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனையில கலையிற. எனவே ரெண்டு சாரார்களும் புரிந்துணர்வோடு ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு செய்யும் கடமைகளை உணர்ந்து செயல்படுவதோடு உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்கு அவனுக்கு செய்யும் கடமைகளை நிறைவேற்றி அடுத்த மக்களுக்கும் செய்யும் கடமைகளையும் நல்ல முறை நிறைவேற்ற எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுபஹான வத்தால அத்துணை பேருக்கு நசீபாக்குவன. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத். اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، وتفرقنا من بعده تفرقا معصوما، ولا تجعل اللهم فينا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا مهلوما. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. يا الله كرفي على الكلام، كرفي على نائن. يا الله إغرباهم بلحي من التروية. يا الله மன்னிப்பாயா? பரவசியமாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாய். அல்லா, நாங்கள் பாவம் செய்த பாவிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். யாரா
பாவங்களை நீ மன்னித்து கிருபை செய்வாயா, நீங்க எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால், நீ எங்களை உதறி தள்ளிவிட்டால், எங்களுக்கு கை கொடுக்கக்கூடியவர் யாரும் இல்லையா? எல்லா மௌத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் யாருலா, மௌத்து எங்களுடைய தலையில் இருந்து கொண்டிருக்கிறது யாருலா. இந்த நேரத்தில் எங்களுக்கு தௌபாவ நசீபாக்குவாயா, யாருலா நாம் செய்தெல்லா பாவங்களுக்கு நீயே மன்னிப்பு தருவாயா, நீ இரக்கமுள்ள நாயன் யாருலா, ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ளவன் யாருலா, எங்களை மன்னித்து விடுவாயாரோ யாருலா, நாம் இதுவரை செய்தெல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவாயா, எங்களோட வாழ்க்கையை சீராக்குவாயா, எங்களோட பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடுத்துடுவாயா, எல்லா எங்களோட கணவன்மார்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயா, எங்களோட தாய் குலத்துக்கு சொர்க்கத்தை கொடுத்துடுவாயா, எல்லா எங்களோட தாய்மார்கள்ட்ட தீன நீ வளர்ப்பாயா, தக்குவாக கொடுப்பாயா, நாளை தியாகத்துடைய நாளையில் எங்களுடைய கண்களுக்கு முன்னாலே அவர்களை இழுத்துக்கொண்டு நரகலோகத்துக்கு செல்லக்கூடிய மக்களாக மாற்றிவிட்டாயா அல்லா. அந்த நரகத்தை கண்டறிவித்து உன்னுடைய நபி அவர்கள் சொன்னாவையல்லா, நரகத்தில் பெண்களை பார், அவர்கள் அதிகமாக பார்க்கிறேன் என்று சொன்ன இந்த காட்சியை மட்டும் எங்களுக்கு நீ காண்பித்து விடாதையல்லா. அவங்க எங்களுக்காக எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் யாழ்லா, கஷ்டப்படுகிறார்கள் யாழ்லா, எங்களை தாய்மார்கள் அவங்களை நீ சொர்க்கத்துக்குள்ள உங்களை ஆக்குவையா, பயங்கரமான நரகத்தை எங்களை ஆக்காதையாள்லா, எங்களோட பிள்ளைகளை நரகத்தில் ஆக்கிவிடாதையாள்லா, எங்களோட உடம்ப நரகத்துடைய எரிக்கொல்லியாக மட்டும் ஆக்கிடாதையாள்லா, விசந்துக்கள் நிறைந்த இடம் யாழ்லா, பாம்புகளும் தேள்களும் நிறைந்த இடம் யாழ்லா, யாரும் யாரையும் பார்க்க முடியாத பயங்கரமான கட்டமுள்ள நாள் யாழ்லா, தாயை விட்டு பிள்ளைகள் ஓடுவார்கள் யாழ்லா, தந்தையை விட்டு மக்கள் ஓடிக்கொண்டிருப்பாங்கயாழ்லா, இந்த நேரம் நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக, அந்த கொழுந்து விட்டறியும் நரக நெருப்புக்கு எரிக்கொல்லியாக மட்டும் எங்களை ஆக்கி விடாதே அல்லா, எங்களை நரகத்துடைய எரிக்கொல்லியாக நீ ஆக்கி விடாதே அல்லா, நரகத்துடைய எரிக்கொல்லியாக மட்டும் எங்களை ஆக்கிடாதே அல்லா, நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக அல்லா, நாங்கள் செய்த பாவங்களை நீ மன்னித்தருவாயாக அல்லா, நீ எங்களுக்கு இரக்கம் காட்டுவாயாக, எங்களோட பிள்ளைகளுக்கு தக்குவாக கொடுப்பாயாக, முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பாயாக, கௌரவத்தை கொடுப்பாயாக, இந்த நாட்டிலே நிம்மதியான சூழலை நீ உண்டு பண்ணுவாயா, யாழ்லா எங்கள்கிட்ட பக்குவமான வாழ்க்கையை தருவாயாக, மௌச்சு வரைக்கும் யாழ்லா எங்களோட உடம்பில உணர்வு இருக்கும் வரையில யாழ்லா எந்த ஒரு பாவத்தையும் செய்யாம எங்களை பாதுகாத்திருவாயாக, எல்லா பாவங்கள் இருந்தும் யாழ்லா மௌச்சுடைய நேரத்திலே தௌபாவை செய்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த உயர்தரமான கலிமாவோடு மௌத்தாகும் பாக்கியத்தை தருவாயாக, சொர்க்கத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அல்லா இது தான் உங்களுடைய இடம், நீங்க போற இடம் என்று உலகத்திலே எங்களுக்கு சுபசோபடம் சொல்லப்பட்ட நிலைமையில் எங்களுக்கு மௌத்தனி தருவாயா, பயங்கரமான நரகத்துடைய காட்சிகள் காட்டப்பட்டு இது உங்களுடைய இடம் என்று சொல்லப்படாதையாளா, உலகத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சு விட்டு பிரச்சனையில இருந்து விட்டியாளா, பாவங்கள் இருந்து யாழ்லா எங்களை பரிசுத்தப்படுத்தாம மட்டும் மூத்தாக்கதையாளா, எங்களை ஜனாதாக்களை உயர்த்தி செல்லப்படும் போது யாழ்லா ஒரு தூய்மையான தௌபாவோடு நாங்கள் மூத்தாகும் பாக்கியத்தை தருவாயா, எங்கள் நோயாளிகளுடைய நோய்களை லேசாக்குவாயாக, கஷ்டப்படுறவங்கள கஷ்டத்தை நீக்கிடுவாயாக, எங்களோட ஹயாத்துகளை நீ நீளமாக்கி தருவாயாக, உடம்புல நல்ல தே ஆரோக்கியத்தை தருவாயாக, கிருபையாளருக்கெல்லாம் கிருபையால நாயனே உண்ட எந்த ரஹ்மத்தை கொண்டு இவ்வளவு நேரம் மத்தியில் எங்களை எல்லாம் அமர வைத்தாயல்லா, அதே ரஹ்மத்தோடு எங்களோட பாவங்கள் மன்னிக்க பட்ட நிலைமையில் எங்களை வீடு திரும்ப செய்வாயாக, உன்னமேலான கிருபையினாலேயாவா எங்களோட பாவங்களை மன்னிச்சியாவா எங்களை வீடு திரும்ப செய்வாயா, எங்களோட பாவங்களை மன்னிக்காம மட்டும் இந்த இடத்திலிருந்து எங்களை திருப்பி அனுப்பிடாதையாளா, எல்லாருக்கும் மேலான ரஹ்மத்து செய்தருள்வாயா, உன்னுடைய மேலான கிருபையினால் எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சு கொள்வாயா. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலி ஸஹாபிஹி அஜ்மாயீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில்